الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم
வரலாறுகளை தனது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதா எந்த ஒரு நாள் இவ்வளவு மனிதருக்கு பின்னால் மேலான ஜின்னத்திலும் சிறதோ சென்ற சுவர்க்கும் திரை கட்டமாக எனக்கு துவா செய்கிறேன் அல்லாஹ் கபூல் செய்வானா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு மடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசி எழுதி வைக்கிறேன் எனவே வல்லவன் அல்லாஹு நாளே வறுமையிலே எல்லோரையும் மேலான ஜன்னத்தும் பிரதோஷத்திலே தப்புவாவை கொண்டு கண்ணியப்படுத்துவானா அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு புனிதமான சில மாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த மாதங்கள் வருகின்ற போதும் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் அந்த காலங்களில் பேசிக் கொள்கின்றோம் வருகின்ற போது நாம் பேசுகின்ற முக்கியமான தலைப்பு எதுவென்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்களை பற்றி அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய வளமை எங்களுக்கு இருக்கிறது எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக தெரிவு செய்வதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த மிக முக்கியமான நான்கு சோதனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு எங்களை விடவும் அதிகமான சோதனைகளை கொடுத்தார் சொல்லுகின்றான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல விடயங்களை கொண்டு சோதித்தான் ஆனால் எந்த சோதனையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கவில்லை எல்லா சோதனைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். எல்லா சோதனைகளையும் நின்று தாக்கி பிடித்த ஒரு முஸ்லீமாக, ஹனீபன் முஸ்லிமன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருந்தார். நசரானியாகவோ இருக்கவில்லை. அவர் மிகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக அந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். கனிமான அல்லாஹ்வின் அடியார்களே எதை சொல்ல வருகின்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனைகளின் போது எப்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு கொடுத்த மிக பிரதானமான நான்கு சோதனைகள், அதிலே ஒன்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்களுடைய உள்ளத்தை சோதித்து பார்த்தார். இந்த உள்ளம் யாருக்காக, அந்த சோதனை வெற்றி பெற்றார்கள். முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தார், இந்த உடம்பு யாருக்காக, இந்த உறவும் அல்லாஹ்வுக்காக, அந்த சோதனையிலும் வெற்றி பெற்றார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய செல்வங்களை கொடுத்து சோதித்து பார்த்தார். முழு செல்வங்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முன் வந்தார், அந்த சோதனையிலும் வெற்றி பெற்றார். பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய அந்த பருவத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான், அந்த குழந்தையையும் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள், அதுவும் அல்லாஹ்வுக்காக. இந்த நான்கு வகையான சோதனைகளும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார். யாருடைய உள்ளம் ஈரேற்றமான உள்ளமாக அல்லாஹ்வை சந்திக்குமோ நாளைய மறுமையில அந்த உள்ளத்துக்கு தான் வெற்றி, அந்த உள்ளத்துக்கு தான் நாளைய மறுமையில சுவர்க்கம் என்று செய்தி அல்லாஹ் பரிசுத்தார். எனவே அல்லாஹ் சுவர்க்கவாதிகளாக ஆகுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உள்ளம் அல்புன் சலீம், அந்த உள்ளம் தான் ஹலஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இருந்த உள்ளம் என்பதாக உலமா விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ் சலீம் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வருகின்ற போது மிகவும் சாந்தியான உள்ளத்தோட கல்புன் சலீம் அல்லாஹ்வை மாத்திரம் உள்ளத்திலே சுமந்த உள்ளமுடையவராக வந்தார். கனிமானவர்களே, அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக முதலாவது வகை சோதனையிலே வெற்றி பெற்றார். இரண்டாவது மிக முக்கியமான சோதனை அல்லாஹ் கொடுத்தான், இந்த முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தான், இது யாருக்காக. நம்மது மன்னன் மிக பெரிய ஒரு நெருப்பு கண்ணத்தை தயார் செய்து அதிலே போடுவதற்கு முயலுகின்றார், அதிலே போடுகின்றார். அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று, இவருக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணி இருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய விக்கிரக ஆராதனைக்கு இவர் ஆதரவு வழங்காத காரணத்தினால். கண்ணியமானவர்களே, நீங்க பழிதீக்கணுமா, இப்ராஹிமுக்கு பழிதீக்கணுமா, இந்த மிகப்பெரிய நெருப்பு கண்ணமைக்கிறது எல்லாரும் தூக்கியால போட்டு எரிச்சு உங்களோட பழிய தீர்த்துக் கொள்ளுங்க, உங்களோட கடனை தீர்த்துக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்கள் சொல்லப்படுகின்ற போதும் எல்லோரும் சேர்ந்து இந்த முழு உடம்பையும் கொண்டு அந்த நெருப்புல போடுகின்றார். அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லவா, நம்மோது மண்ணன் மூச்சின் நெருப்பா இருந்தாலும் அது நெருப்பும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லவா. நெருப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் இருந்த போது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பு நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், நெருப்பே நீ பத்த வேண்டுமானால் இப்ராஹிம் நபி மீதி பத்த கூடாது. உன்னுடைய சுபாவம் பத்துவது, ஆனா இப்ராஹிம் நபி மீதி பத்த கூடாது. சாந்தியையும் அமைதியையும் நிம்மதியான ஒரு தன்மை அந்த நெருப்பிலே இருந்து கொடு என்பதாக அல்லாஹ் நெருப்போடு நேரடியாக பேசியிருக்கிறார். எழுதுகின்றார்கள் விளக்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஏராளமான விடயங்களை மலக்குமார்களை கொண்டு ஏறி செய்யக்கூடியவன்,
ஒருமுறை ஹஜ்ரத் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபுக்கு ஹிஜ்ரத் போகின்ற போது அங்கே அறிவுறுத்தினார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலக்குமார்களை அனுப்பி இரண்டு மலைகளையும் ஒன்றாக சேர்த்து இவர்களை அழைத்து விளக்குமா இந்த மலக்குமார்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். கண்ணியமானவர்கள் எதை சொல்லுகிறேன் என்றால், சில விடயங்களை அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஆற்றலுடையவன், மலக்குமாருடைய சக்தி இல்லாமலும் அல்லாஹ் நிச்சயமாக செய்யக்கூடியவன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எந்த மலக்குடைய உதவியை நாடாமல் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நேரடியாக நெருப்போடு பேசுகின்றான். நெருப்பே ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது குளிராக இருப்பாயாக, நீ சாந்தமாக இருப்பாயாக என்று அல்லாஹ் கண்டறிகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். யாரெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்களோ அவங்களே ஆபத்துல விழுந்துட்டாங்க. பல வருடங்கள் மூச்சின நெருப்பு பத்துன்னு எல்லாரும் நினைத்தாங்க. அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை எரித்து விட்டா இந்த மார்க்கத்தை அணைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி தான் தோல்வியடைந்தது. அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் தோல்வியடையவில்லை, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். கனியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், இரண்டாவது வகையான சோதனை, முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தால் இந்த முழு உடம்பும் அல்லாஹ்வுக்காக என்ற நிலைப்பாட்டிலே வருகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹுத்தாலா அவரை ஒரு ஹலீலாக தெரிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது வகையான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். அதுவே முக்கியமான ஒரு சோதனை. கனிமானவர்களே, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தான். முழு செல்வங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பதற்கு முன் வந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார். ஹல் அதாக ஹதீது வைபி இப்ராஹிமல் முக்ரமீன். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கையான அந்த விருந்தாளிகள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்ற அந்த விருந்து செய்தி உங்களுக்கு தெரியாதா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை எப்படி கவனித்தார் என்ற செய்தி நபியே நாயகமே உங்களுக்கு வரலையா, உங்களுக்கு கிடைக்கலையா என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய விருந்து போகிறதாம் விருந்து பிரசாரம் அவர்கள் மற்றவர்களை கவனித்த சில விடயங்களை சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியமானவர்களே, முழு செல்வத்தையும் விருந்தாளிகளை கொடுப்பதற்கு முன் வந்தார். கண்ணியமானவர்களே, முழு செல்வம் அல்லாஹ்வுக்காக மூன்றாவது வகையான சோதனை. கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, எதெல்லாம் நாங்கள் கொடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்காக, எதெல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது நிச்சயமாக நாளைய மறுமையில அது எங்களுக்கு சாதகம் இல்லாம போயிடும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற செல்வங்களை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். எந்த அளவு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க கொடுக்க அவன் தாழ்ந்து போக வேண்டும். செல்வத்தை கொடுக்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதன் அவனை விட மேலே உள்ளவர்களை பார்க்கின்ற போது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தாக விளங்காது. எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருளை செய்து நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த அடியான் அவர்களை விட கொஞ்சம் கீழே உள்ள எத்தீம்களை அனாதைகளை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். கண்ணியமான தனவந்தர்களே, கண்ணியமான மிக முக்கியமான பொறுப்புதாரிகளே, மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், எதை சொல்லவர்கள் என்றால் எல்லா ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களே சிலரை சிலரை விட நாங்கள் மேன்மைப்படுத்திருக்கிறோம். பாருங்கள், பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்திருக்கிறான். ஆண்கள் தான் உழைக்க வேண்டும், ஆண்கள் தான் செலவழிக்க வேண்டும், ஆண்கள் தான் வீட்டு வேலைகளை பராமரிக்க வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே போன்றும் இந்த உலகத்திலே எல்லோரும் உலமாக்களாக இருந்து விட்டால் யாருக்கு கற்றுக் கொடுப்பது? அதனால் பாமர மக்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் பணக்காராக இருந்து விட்டால் அந்த பணத்தை யாருக்கு கொடுப்பது? அதனால் அல்லாஹ் ஏழை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் ஏழைகளாக எனவே கட்டமைப்பு எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா தந்த செல்வங்களை போன்று மற்றவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சிபத் அல்லாஹ் கொடையாளர். அல்லாஹ் கொடையாளர், யாருக்கும் அல்லாஹ் கிள்ளி கொடுப்பவன் அல்ல, அள்ளி கொடுப்பவர். நாங்கள் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் விசாலமாக மன்னிப்பு காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எண்ணி எண்ணி கொடுக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவங்களுக்கு எண்ணித்தான் கொடுப்பார். யார் முடிச்சு போட்டு வைக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவங்களுக்கு கொடுக்காம முடிச்சு போட்டு விடுவான். யார் கொடுக்காம தடுத்து வைக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அவங்களுக்கு கொடுக்காம தடுத்து வைத்துக் கொள்வான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வங்களை கொண்டு மற்றவர்களை வாழ வையுங்கள். அதற்குத்தான் ஹலரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் விருந்து மக்களை கவனித்த விதத்தை குர்ஆனிலே நிறைய சொல்லி காட்டிருந்தார். கண்ணியமானவர்களே, அவருடைய தியாகம் தான் தியாகம். எனவே கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு தியாகம் தான் செல்வம். இன்றைக்கு சில மக்களுக்கு செல்வம் கிடைத்து விட்டா அவங்க எப்படி வாழ்றது என்பதையே அவங்க மறந்து விடுறாங்க. அவங்க வாழ்ந்ததே மறந்து விடுறாங்க. அன்பான அல்லாஹ்வே, ஒன்றை உள்ளத்திலே ஆழமாக வைக்கவே நாம் எல்லோரும், பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க மிகப்பெரிய பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணத்தை நாம இன்னொருத்த வாங்குறோமா நாங்க கடனாளி, பணம் இருக்கிறது பணத்தை இன்னொருத்த கொடுக்கிறோமா நாங்க கொடையாளி, பணம் எங்கள்கிட்ட இல்ல பணத்தை மீது அதிகமாக நாங்க ஆசிரியோமா நாங்க பேராசை பிடித்தவர்கள், பணம் இருக்கிறது பணத்தை யாருக்குமே கொடுக்காம பதுக்கி பதுக்கி வைக்கிறோமா நாங்க மிகப்பெரிய கஞ்சன். எனவே பணம் இருக்கிறதே ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றிவிடும். எனவே எங்களை யாரும் அப்படி மாற்றிவிடக் கூடாது. சில சந்தர்ப்பங்களில் பல கோணங்களும் நாங்கள் மாற்றியிருப்போம். எனவே அதான் அல்லாஹ் இதை சொல்லவர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்த செல்வங்களை அப்படியே எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு முன் வந்தால் அது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலாவுக்காக இந்த உலகத்திலே உள்ள எல்லா செல்வங்களையும் கொடுப்பதற்கு முன் வந்தால் மூணாவது வகையான தியாகம் அவருடைய செல்வம் அல்லாஹ்வுக்காக. முதலாவது அவருடைய உள்ளம் முழுமையாக அல்லாஹ்வுக்காக, இரண்டாவது அவருடைய முழு உடம்பும் அல்லாஹ்வுக்காக, மூன்றாவது முழு செல்வம் அல்லாஹ்வுக்காக, நாலாவது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுத்து சோதித்தார். கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தையை தா என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். வேகமுள்ள நல்ல அறிவுள்ள சிறு பிராயத்திலே மார்க்கத்தை பேசக்கூடிய ஆட்கள் உள்ள ஒரு குழந்தை அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுத்த குழந்தைய அல்லாஹ் சோதிக்க போகிறார். கண்ணியமானவர்களே, குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருக்கு பின்னால சுற்றி தெரியக்கூடிய வயது எந்த அளவுண்டா, எந்த நேரமும் எங்களோட மேலோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வயது. அந்த பருவத்துல ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தையை அறுத்து பழியுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்தை எங்களால செய்ய இயலுமா? ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை அறுத்து பழியிட்டு இருந்தார். கண்ணியமானவர்களே, இன்று நாம் எல்லோரும் எங்களுடைய குழந்தைகளை அறுத்து பழிய வேண்டியிருக்கும். அல்லாஹ் அந்த கடமையிலே தாக்கி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அனுப்புவதற்காக முயலுகின்றார்கள். இப்ராஹிம் நாங்கள் அழைத்தோம், இப்ராஹிமே நீங்கள் கண்ட கனவு உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் சொல் வீரர் அல்ல, நீங்கள் செயல் வீரர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லால சொல்லுவாங்க, ஆனா செயல்ல நடக்காது. ஒரு செக்கை கொடுப்பாங்க நாளைக்கு 100,000 மாறுண்டு, ஆனா நாளைக்கு போட்டா கடைகாசியில நாளைக்கு 100,000 பணம் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டுல வாழக்கூடியவங்களை பற்றி நிறைய நம்பிக்கை மாற்றி மறந்தவர்கள். எங்களை முஸ்லீம்கள் எல்லாத்திலையும் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல பேங்க்ல பணத்தை போட்டா பாதுகாப்பு நிறுத்தி அதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு முஸ்லீம்களை கையில கொடுத்தா என்று சொல்லி முஸ்லீம்கிட்ட பணத்தை ஒப்படைத்தாங்க. முஸ்லீம்கிட்ட சில ஊர்களை ஒப்படைத்தாங்க. அந்த அளவு முஸ்லீம்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்தார். எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லவிருந்தால் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுமனே சொல் வீரர் அல்ல, அவர் ஒரு செயல் வீரர். கண்ட கனவை வாழ்க்கையிலே அமுல்படுத்த போகிறார். நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், எனவே நல்லடியார்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு
உங்களுக்கு தந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, குழந்தை இன்னும் ஒரு குழந்தைய நன்மாராயமாக தரப்போறோம். அதுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே கொடுத்த குழந்தையை கூட அறுப்பதற்கு முன் வந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே அல்லாஹ் அறுக்க விலையில் அல்லாஹ் ஆட்ட கொடுத்த அந்த குர்ஆனை நிறைவேற்றினார். எதை சொல்ல வைந்தார், தியாகத்துக்கு பின்னால் அல்லாஹ் நிறைய வெற்றி வச்சிருக்கிறான். இந்த நாலு தியாகங்களுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஹலீலாக தேர்வு செய்தான், அல்லாஹ்வுடைய நேசராக அல்லாஹ் தெரிவு செய்தான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டும் என்றால் சாதாரணமான தியாகம் அல்ல, இந்த உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும், முழு செல்வம் அல்லாஹ்வுக்காக, இந்த உடம்ப கொடுக்கணுமா ஜியாதிரிய கட்டவர்களா அதற்கும் ஒரு முஸ்லிம் ஆயுதமாகணும். நாலாவது கண்ணியமானவர்களே, குழந்தையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தாலும் அதை கொடுப்பதற்கு முன்வரணும். கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த நான்கு வகையான தியாகங்களுக்கு அப்பால் தான் அவரை அல்லாஹ் ஹலீலாக நேசராக தெரிவு செய்தான். அன்பானவர்களே, மிக முக்கியமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போடுகின்ற போது அவருடைய வயது 16. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகிகள், கண்ணியமானவர்கள் அவர்கள் செய்த நிறைய வேலைகள் வாலிப வயதிலே, ஒரு வாலிப சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆதர் ஒரு நெருப்பு வணங்கி அவரோடு அல்லாஹ்வை வணங்கால சைத்தானை வணங்கக்கூடிய ஒருவர், ஆனால் அந்த தந்தையோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார். இந்த சில பிள்ளைகளை பார்க்கிறோம், ஒரு கொள்கை அவருடைய ஜமாத்துல வாப்பா அம்மா இல்லை என்பதற்காக வாப்பா அம்மா நரகவாதிகள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை இன்றைய நவீன உலகத்துல நாம பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுக்க அதாவது இரண்டு கட்சிக்காக வாழ்வதே சிரமமான காரியம், இரண்டு கொள்கை உடையவர்களே வாழ்வது சிரமமான காரியம். ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தை ஆதரும் ஒரே வீச்சுழுக்க இரண்டு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய நுட்பம் தேவை. ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு தாவா கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள், அருமை தந்தையே நீங்க சைத்தான வணங்க வானாம் பாப்பா, சைத்தான் படைச்ச ரபுக்கு மாறு செய்யக்கூடியவன் பாப்பா என்று சொல்லி தன்னுடைய தந்தைக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புத்தி மதி சொல்லி கொடுக்கிறார். உலக வலமை வந்திருக்கிறது, வாப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்கு புத்தி மதி சொல்லி கொடுப்பாங்க, ஆனா ஒரு பிள்ளை வாப்பாக்கு புத்தி மதி சொல்லி கொடுத்ததா அப்புறம் சொல்லுது. தொடர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பா அப்பா என்று சொல்றாரு, யா அபதி இன்னி அஹாம் அய்யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஸ்ஸைத்தானி வலியா. என்னருமை தந்தையே, நீங்க சைத்தான வணங்கினா அல்லாஹ் அஸாபு உங்களை பிடிச்சு கொள்ளும் வாப்பா, நீங்க என்னுடைய வாப்பா அல்லவா, நீங்க ஒரு கஷ்டத்துல உயர்ந்தா இந்த மகனால பொறுக்க ஏழா அல்லவா, அதனால அருமை தந்தையே சைத்தான வணங்கவானா, சைத்தான் படைத்த ரபுக்கு மாறு செய்யக்கூடியவன், அல்லாஹ் அஸாபு உங்களை பிடிச்சு கொள்ளுவாப்பா என்று சொல்லி ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு புத்தி மதி சொல்லி கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல தந்தையோ தன்னுடைய மகனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இப்ராஹிம் மனிதனுடைய தந்தை ஒரு நெருப்பு வணங்கி, கண்ணியமானவர்களே அவர் ஒரு சைத்தானை வணங்கக்கூடியவர். அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், கண்ணியமானவர்களே
இவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகங்களை எல்லாம் இந்த சிலைகளை எல்லாம் உடைக்க சொல்றாயா? இதெல்லாம் பொய்னு சொல்றாயா மகனே? இந்த வேலை விற்று மகனே, அப்படி விடையில்லடா, உன்னை கல்லால் அரிசி கொள்ளுவேண்டு தன்னுடைய மகனுக்கு வாப்பா சொல்லுறார். இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்து கொண்டார்கள். தன்னுடைய தேக்க தூக்கிட்டு வீட்டில இருந்து ஓடல, தன்னுடைய தந்தையோடு எதிர்க்கல, நீங்க ஒரு நரகவாதியில பத்துவா கொடுக்கல, கண்ணியமானவர்களே, இத்தகைய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாலிப பருவத்திலே செய்தார்கள். வாலிபம் என்பது பெருமதியான ஒரு பருவம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வாலிப பருவம் தீனோடு கழிய வேண்டும், மார்க்கத்தோடு கழிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே பெருமதியான ஒரு பருவமாக அந்த வாலிபத்தை தந்திருக்கிறார். வாலிபம் விலைமதிக்க முடியாத ஒரு பருவம். நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நான்கு கேள்விகளை கேட்பான். அதிலே ஒரு கேள்வி அன்ஷதாதிஹி என்னுடைய வாலிபத்தை கேட்டு கேட்பான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள் வந்துதான் கண்ணியமானவர்களே, வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விட்டால் ஏன் வாலிபத்தை பற்றி விசாரிக்கவே? வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் அடங்கிவிடும். வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்த போது வாலிபம் அந்த வாழ்நாளைக்குள்ளே வந்து போய்விடும். ஆனால் இந்த வாழ்நாளைக்குள்ளே வரக்கூடிய வாலிபத்தை தனி கொட்டனாக தனி ஒரு கேள்வியாக அல்லாஹ் விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியானது என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்துக்கு அவனை சாதித்தது நிறைய வாலிப வாயிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வகையை எழுதக்கூடிய சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிதமத் செய்த வாலிபர், கிதமத் செய்த சஹாபாக்கள் வாலிபர்கள். யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். சூரியத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். சொல்லவாகோ அரைவசன் அவர் ஒன்றரை கலந்திருந்த அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். இந்தியாவை பெற்றுக்கொண்ட முகமது குண பாசிமாக இருக்கலாம், அல்லது ஸ்பெயினை பெற்றுக்கொண்ட சாரிக்கு ஒரு சுயாதாக இருக்கலாம். எல்லோரும் 20 வயதுக்கு குறைந்த வாலிபர்கள். வாலிபம் என்பது சாதிக்கக்கூடிய வயதே. சொல்லுவார்கள் முது எலும்பு என்று சொல்வார்கள், உயிர் நாடி என்று சொல்வார்கள். எங்களை சோதிக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய வயது. நாம் எல்லோரும் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த வயதுடையவர்களாக சோதிக்கத்துக்கு அனுப்ப மாட்டார். எங்க எல்லோரையும் வாலிபர்களாக ஆக்கித்தான் சோதிக்கத்துக்கு அனுப்புவார். அந்த நீங்க வாலிபராக சோதிக்கத்தில் இருந்து கொண்டே நீங்க உங்களுக்கு வயோதிகம் சோதிக்கத்துல கிடையாது. ஆண்களாக இருந்தால் 33 வயது வாலிபர்களாக, பெண்களாக இருந்தால் 18 வயது கன்னிகளாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். வருடம் பல வருடங்கள் சென்றாலும், 1000 வருடங்கள் சென்றாலும் சுவர்க்கத்தில் எங்களுடைய வயது அந்த வாலிபம் தான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பருவமும் இந்த வாலிபம் தான். எனவே வாலிபத்திலே நிறைய வேலைகளை சமூகத்துக்கு செய்து விட்டு மௌத்தாக வேண்டும். இமாம் அஸ்ஸாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கத் மாத கௌமுன் வமா மாதது ஃலாயிலஹும் வஆத கௌமு வஹும் மின்நாஸி அம்வார். சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்கின்ற போதே அவர்கள் மௌத்து. கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் மௌத்தாகிவிட்டார்கள், ஆனால் அவருடைய நல்லவர்கள் மௌத்தாக இல்லை. நிறைய மக்கள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தார்கள். இங்க நாம பிறந்து பார்க்கிறோம், பயணம் செய்வதற்கு அழகான ஒரு பெரு இருக்குது. பிறந்து பார்க்கிறோம், அழகான புதிர் செய்வதற்கு ஒரு மக்கள் இருக்குது. பிறந்து பார்க்கிறோம், படிப்பதற்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மதரசா பாடசாலைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்க கட்டி போடல, எங்கட வாப்பா அம்மா பரம்பரை கட்டி போடவும் இல்ல. ஏதோ ஒரு சமுதாய நன்மைக்காக அந்த உலகத்துல செய்து விட்டு மௌத்தானார்கள். இன்று அவர்கள் தான் மௌத்து, ஆனா அவர்கள் செய்த சேவைகள் இந்த உலகத்துல விட்டு மௌத்தாக இல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய கபர்களுக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்குது. நானும் நீங்களும் மௌத்தாகி விட்டான், எங்களுடைய மௌத்தோடு எங்களுடைய அமல் நின்று விடுமா? எங்களுடைய நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தாகிட்டு கண்ணியமானவர்களே, நாங்கள் மூத்தானவன், நாங்கள் செய்த நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தாகவே அன்பானவர்களே. அதே போல ஒரு வாலிபர் தான் வாலிப பருவத்திலே தன்னை பாவத்திற்கு கொடுக்காதே, அல்லாவுக்கு முன்மாதிரியா அல்லாவுடைய மிகவும் சிறந்த ஒரு சிறப்பை பெற்ற ஒரு நபிதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவர் கொடுத்த உதவிகளை பாருங்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய விடயங்களை சாதித்தது வாரி வாய்ந்தே. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசனுடைய மனைவி மிக மூடிய அறைக்குள்ளே இருந்து பாவத்திற்கு அழைக்கின்றார். அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவத்தை வீழ்ந்து விடாமல் மூடப்பட்டிருக்கின்ற கதவு வரைக்கும் நகர்கின்றார்கள். எங்களுடைய புத்திக்கு படும் மூடியிருக்கிற கதவு அந்த இடத்துக்கு போனா என்ன கதவா திறப்பட போகுது? ஒரு அரசருடைய வீட்டினுடைய கதவு எப்படி இருக்கும்? அதனுடைய சாவி எப்படி இருக்கும்? அதை விபரிக்க தேவையில்லை. எனவே மூடின கதவு வரைக்கும் அதாவது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார். அவருடைய முயற்சியை கைவிடவில்லை, மூடின கதவையும் அல்லாஹ் திறக்க வைத்தான். கனியமானவர்களே, எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். சில முயற்சிகளை செய்வோம், இதெல்லாம் எப்ப நடக்கும், இதெல்லாம் எப்ப நடக்கும் என்று சொல்லி யோசிப்போம். கனியமானவர்களே, அப்படி யாரும் யோசிக்க கூடாது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூடின கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள். அந்த கதவை அல்லாஹ் திறக்க வைத்தான். திறந்ததுக்கு பின்னால் அரசன் என்ன செய்தார் தெரியுமா? அரசனிடத்தில் அந்த மனைவி மாற்றிக் கொடுத்ததுக்கு பின்னால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள், சிறைக்குள்ளே போகின்றார்கள். ஒரு பாவத்திலே விழுந்து விடவில்லை. அரசனுடைய மனைவி பாவத்தை கலைக்கின்ற போது பாவத்திலே நான் விடமாட்டேன், சிறையிலே பல வருடங்கள் நான் வாழுகின்றேன். ஒரு பாவத்தை செய்யாமல் பல வருடம் சிறையில் இருந்தார். சிறைக்குள்ளே போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க போய் பார்த்தா அங்க ரெண்டு வாலிபர்கள் இறந்து கிடைக்கிறான். ரெண்டு வாலிபர்களும் இவரை பார்த்து சொல்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்க தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு வந்த மாதிரி விளங்குகிறீ, நீங்க ஒரு நல்லடியாறு மாதிரி விளங்குதே, நீ நல்லொழுக்கமுள்ள ஒரு குழந்தை மாதிரி விளங்குதே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சிறைக்குள்ளே இருந்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள், சிறைக்குள்ளே சிறை பிடிக்கப்படுபவர்கள் குற்றவாளிகள், ஆனால் அங்கே இருக்க குற்றவாளிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்லவர்களாக அடையாளம் காட்டுகின்றார். கனியமானவர்களே, அதற்குள்ளே இருந்து ஒரு கவலை இருந்தது. மார்க்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று வராதா என்று நிறைய கவலை இருந்தது. கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்தான். அதற்குள்ளே இருந்து கனவுகளுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தான். கனியமானவர்களே, அதற்கு பின்னாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில காலம் வெளியே வருகின்றார்கள். வந்ததுக்கு பின்னால் அரசனுடைய மனைவி ஆரம்பத்திலே பொய் சொன்னாள். ஆனால் பின்னர் அரசனுடைய மனைவி சொல்கிறார், அரசனுடைய மனைவி சொன்னா ஆரம்பத்தில் சொன்னது பொய், ஆனால் இப்ப சொல்ல போறது உண்மை. நிச்சயமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த யூசுப் என்ற வாலிபர் இருக்கிறாரே, அவர் அன்றைக்கு சென்றது உண்மைதான், இன்றைக்கு சென்ற உண்மைதான், அன்றைக்கு நான் சொன்னது பொய், அவர் ஒரு உண்மையாளர் என்று சொல்லி சில வருடங்களுக்கு பின்னால் அன்று காட்டிய முகம் அல்ல அந்த அரசனுடைய மனைவி, புதிய முகத்தை காட்டுகிறார். கண்ணியமானவர்கள், எல்லாருடைய உதவியை பாருங்கள். யாரு குற்றத்தை செய்ததாக வீணாக பழியை போட்டார்களோ அவருடைய நாவின் மூலமாகவே அல்லாஹ் இவர் ஒரு நிரபராதி என்பதை காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, அரசன் என்ன செய்கிறான், அரசன் ஒரு விசாரணை நடத்துகின்றான் அந்த பெண்களுக்கு மத்தியிலே. இங்க எல்லாரும் இருந்த டைம்ல இந்த யூசுப் என்ற வாலிபர் எப்படி நடந்து கொண்டார் என்று எல்லா பெண்களையும் அரசன் வந்து விசாரிக்கிறார். எல்லா பெண்களும் சொன்னார்கள், யூசுப் என்ற வாலிபர் எந்த தப்பான அறிகுறியை நாங்க காணவில்லை, அவர் கெட்ட மனிதர்களுக்கு எந்த அடையாளத்தை இல்லை, அவர் தூய்மையானவர் என்று அல்லாஹ்வை காட்சி வச்சு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் ஒரு ஆணாயத்துல அவர் மனிதர் அல்ல, அவர் மலக்கு என்பதாக அந்த பெண்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். அரசன் விசாரித்தான். அப்போது அரசனிடத்திலும் அந்த பெண்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர் ஒரு உண்மையாளர், நல்லவர், தூய்மையானவர். அரசனுடைய மனைவி சொல்றார், அவர் ஒரு உண்மையானவர். கண்ணியமானதற்கு பின்னால ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ, தியாகத்துக்கு பின்னால் வெற்றியை கண்டார்களோ, அதே போல ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகங்களுக்கு அப்பால் அந்த சிறைச்சாலையில் வெளியே வருகின்றார்கள். வந்ததற்கு பின்னால் அவர்கள் ஹைகோர்ட் போகல, அநியாயமா பல வருடம் என்ன சிறையில போட்டுட்டீங்களே, எனக்கு ஹைகோர்ட் போகலாம், நான் செய்யறேன் வேற என்று சொல்லி அவர்கள் அருவறுப்பான அந்த காரியங்களை ஈடுபடையில பொறுமையை மீறி புறையில பொறுமை அறிந்தார்
சொல்லுங்கள்.
நம்பிருக்கிறே பாவங்களை கண்டா சாயக்கூடிய சுபாவம் உள்ளதுதான். சூழல்கள் நண்பர்கள் மாறுகின்ற போது இந்த ஆன்மா பாவத்திலே விழப்பாக்கும். ஆனால் இந்த ஆன்மாவை அப்படி விழவிடாமல் என்னுடைய ரப்ப என்னோடு இறக்கப்பட்டு என்னை பாதுகாத்தானே, ஏன் ரப்ப இறக்கமானவன், ஏன் ரப்ப மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றார். கண்ணியமானவர்களே, பல சோதனை கப்பால் வென்றதற்கு பின்னாலும், சோதனையிலே இருந்து மீண்டதற்கு பின்னாலும் தான் ஒரு நிரபராதியை தட்டி அவர்கள் தன்னை மாறு தட்டி பேசிக் கொள்ளவில்லை. அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபிக்கின்றார் ஒரு வாலிபர். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எப்போதும் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வாலிபராக இருக்க வேண்டும். வாலிப பருவத்தில் நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுளிலே அதிகமான நன்மைகளை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். நாங்கள் மௌத்தானால் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த நல்ல ஹயாத்தாய் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப பருவங்கள் கட்டித்தருகிறது. அதைத்தான் ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப பருவங்கள் கட்டித்தருகிறது. எனவே அன்பான வாலிபர்களே, மீண்டும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஹொத்துபாவை முடிவு கொண்டு வருகிறேன். ஆரம்பத்திலே நான் ஞாபகப்படுத்தின ஒரு மனிதரை அல்லாஹ் ஆன உத்தாரா அல்லாஹுடைய நேசராக தெரிவு செய்ய வேண்டும் என்றால் பல தியாகங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமானது இந்த வாரிய பருவத்தில் செய்யக்கூடிய இமாரத்துக்கல்லா ஏராளமான கூலி அளித்திருக்கிறார். நாளைய மறுவீரை அல்லாஹ் ஆன உத்தாரா ஏழு சாராருக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு சாரார் வாலிபர்கள், அதிலே ஒரு சாரார் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய வாலிபர்கள், இவாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் நாளைய மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் சந்தோஷமாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, எனவே அந்த வாலிப கூட்டத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். வாலிப காலத்திலே நாளை மிக முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த நாவுதான். 50 கிராம் நாவு இருக்கும் கண்ணியமானவர்களே, 50-60 கிலோ கிராம் எடையுடைய உங்கள் உடம்பையும் கொண்டு நலல்ல தரக்கூடிய ஆற்றலுடையது. உள்ளத்தில் வரக்கூடிய எல்லா விடயங்களும் இந்த நாவால் பேசி விடாதீர்கள். உள்ளத்தில் வரக்கூடிய நல்ல விடயங்களை பேசுங்கள். உள்ளத்தில் வரக்கூடிய எல்லா விடயங்களும் நாவினால் பேசினால் சிலர் புரிவார்கள், சிலர் பிரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். அதனால் நாவால் வரக்கூடிய விடயங்களை அளந்து புரட்சி நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பேசுங்கள். எனவே அன்பானவர்களே, வாலிப பருவம் என்பது மிகவும் பெருமதியான பருவம், எங்களை சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணுகின்ற பருவம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பருவம். சமூகத்துக்கும் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கும் நாங்கள் வாழக்கூடிய ஊருக்கும் நிறையவே சேவை செய்யக்கூடிய ஒரு பருவம் என்று சொன்னாலும் நிறையாது. எனவே அன்பான வாலிபர்களே, வாலிப பருவத்தை பாவத்திலே கழித்துவிடார்கள், வாலிப பருவத்தை அநியாயத்திலே கழித்துவிடார்கள், வாலிப பருவத்தை வீணாக கழித்துவிடாதீர்கள். பள்ளியோடு கழியுங்கள், வளமாக்களோடு கழியுங்கள், கல்வி மாணவரோடு கழியுங்கள், மார்க்கத்தை படிப்பதிலே கழியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா நாங்கள் ஏதோ ஒரு சிறப்பு ஏற்படுத்தினோமோ அந்த எல்லா சிறப்பு நாளையும் மனதில் எங்களுக்கு சாதகமா மாறி எங்களை எல்லாம் சுவர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா எங்கள் எல்லோரையும் கண்ணியமான கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் அன்றைய வாலிபர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையோ தியாகங்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், அந்த தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு, அந்த தியாகங்களை முன்னுதாரணமாக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணங்கள் முன்மாதிரி வருவதற்கு நீ அனுகூலம் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே குறைந்த காலம் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு அதிக பலனை கொடுத்த காலங்களா அவருடைய காலங்கள் ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை ஏற்றுக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஃபிர தவானா அன் அல்ஹம்துலில்லாஹ்.